அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மனவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
பொது காலம் 27 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
வரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம், இதுவரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம். அவராவியினால் புது வேலனடைந்து ஜெய வீரரை நின்றிடுவோம், அவராவியினால் புது வேலனடைந்து ஜெய வீரரை நின்றிடுவோம். தவ எருசலேம் மணவாளன் நடுவானில் தோன்றிடுவார், இதுவரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம், வரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம். அவர் வருகையை எதிர்நோக்கி புது எருசலமாய் தூய நகரமாய் நாம் இணைந்திடுவோம் அவரில், புது எருசலமாய் தூய நகரமாய் நாம் இணைந்திடுவோம் அவரில். அவ எருசலேம் மணவாளன் நடுவானில் தோன்றிடுவார், இதுவரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம், இதுவரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம். அருள் சூழ்ந்திருந்தார் நாமம் வரைந்திருந்தார் அவர் மகிமையில் ஆர்ப்பரிப்போம், அருள் சூழ்ந்திருந்தார் நாமம் வரைந்திருந்தார் அவர் மகிமையில் ஆர்ப்பரிப்போம். தவ எருசலேம் மணவாளன் நடுவானில் தோன்றிடுவார், இதுவரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம், இதுவரை இருந்த துன்பமில்லை எனக்கென்றுமே ஆனந்தம்.
முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 2 வசனங்கள் 18-24 முடிய. பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணியிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். மனிதன், அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 128.
ஆண்டவர்க்கு அஞ்சுபவர் பேர் பெற்றோ, அவர் வழியில் நடந்திடுவோர் பேர் பெற்றோ. ஆண்டவர்க்கு அஞ்சுபவர் பேர் பெற்றோ, அவர் வழியில் நடந்திடுவோர் பேர் பெற்றோ.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 9-11 முடிய. நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்துச் செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 2-16 முடிய. பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கிவிடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவனை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறை மாட்சிமையை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர்களை அவர் அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, மனிதன் சமூக பிராணி, அதாவது சோசியல் அனிமல் என்று சமூகவியலாளர் கூறுகின்றனர். அப்படியென்றால் அவன் சமூகமாக வாழ வேண்டும் என்பதே பொருள். இதுதான் படைப்பின் நீதியும் கூட. இந்த சமூகத்தின் அடிப்படை ஆணிவேர் குடும்பம் என்றால் அது மிகையாகாது. அதிலும் சிறப்பாக திருமணம்தான் குடும்பத்தின் அணிகலன். இந்த திருமணம் என்பது ஆண் பெண் இவர்களுக்கிடையே மலர்கின்ற உறவின் வெளிப்பாடு ஆகும். இது கணவன் மனைவி என்ற மன உறவாக, உறவு பந்தமாக உருவெடுக்கின்றது. எல்லா சமயங்களிலும் குடும்ப உறவும் திருமண உறவும் புனிதமாக கொண்டாலும், கிறிஸ்தவ சமயத்தின்படி திருமணம் ஒரு அருள் அடையாளமாக, அருளை பெறுகின்ற அருளை வழங்குகின்ற அடையாளமாக விளங்குகின்றது. இயேசு கிறிஸ்துவால் நிறுவப்பட்டதால் இது கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு மேலான இடத்தை பெறுகின்றது. இந்த திருமண உறவு தன் புனிதத்தையும் அருளையும் இழக்காமல் இருக்க வேண்டுமென்றால் அங்கு கணவனும் மனைவியும் தங்கள் உறவு பந்தத்தை புனிதம் கெடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் புனித வாழ்வு, பிரமாணிக்க வாழ்வை வாழ வேண்டும். இதை பற்றி 2 வத்திக்கான் சங்கம் இன்றைய உலகின் திருச்சபை என்னும் ஏட்டிலே ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்கின்றது. திருமண வாழ்வு மற்றும் திருமண அன்பினால் உருவாகும் நெருங்கிய உறவு சமூகத்தை படைப்பின் கடவுள் ஏற்படுத்தினார். இந்த உறவு சமூகம் திருமண உடன்படிக்கையின் மேல் கட்டியெழுப்பப்படுகின்றது. இவ்வாறு இந்த உறவு சமூகமானது மணமக்கள் ஒருவர் ஒருவருக்கு தங்களையே கையளித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மனித செயலின் மூலம் இறை திட்டத்திற்கு ஏற்ப சமுதாயத்தின் முன்னிலையிலும் நீடித்து நிற்கும் ஒரு அமைப்பாக எழுந்துள்ளது. மேலும் குடும்பத்தில்தான் அன்பு உள்ளங்கள் உடலாலும் உணர்வாலும் ஆன்மீகத்தாலும் வளர்த்து வார்த்து எடுக்கப்படுகின்றன. குடும்பம்தான் உறவுகளின் ஊற்றும் பிறப்பிடமும். இந்த உறவின் அருவிகள் சமூகம் என்ற மா கடலில் சங்கமமாகின்றன. எனவே கணவனும் மனைவியும் அமைக்கும் திருமண வாழ்வு சீரானதாக இருந்தால்தான் குடும்ப வாழ்வும் சீரானதாக இருக்கும். திருமண உறவு ஆழமானதாகவும் புனிதமானதாகவும் இருந்தால்தான் குடும்ப உறவும் ஆழமானதாக புனிதமானதாகவும் இருக்கும். இதற்கு கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் முழுமையாக தியாகம் புரிபவர்களாக, ஒருவருக்கொருவர் தங்களையே இழக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இங்கு பிரமாணிக்கம் என்பது இன்றியமையாத தேவையாக இருக்கின்றது. இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு மைய செய்தியாக வழங்குகிறது. பரிசேயர் குறுக்கு புத்தியுடன் தங்களுக்கே உரித்தான பாணியில் இயேசுவை சோதிக்க கேள்வி ஒன்றை கேட்கின்றார்கள். கணவன் தன் மனைவியை விலக்கிவிடுவது முறையா? இயேசு மறுமொழி அவர்களுக்கு உச்சந்தலையில் ஆணி அறைந்தால் போல் இருந்தது. அவர்களுக்கு படைப்பின் தத்துவத்தை விளக்கி, படைப்பின் துவக்கத்தில் கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். திருமண உறவை எந்த சக்தி கொண்டும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க நினைத்தால் இறை திட்டத்தையே முறிப்பதாகும், படைப்பின் நீதியையே சிதைப்பதாகும். படைப்பின் திட்டத்தை மேற்கோடிட்டு சொன்ன இயேசு அதையும் கடந்து ஒரு புதிய சிந்தனையை சாட்டையடி போல் கடுமையாக சொல்கிறார். தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவனும், தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொரு ஆணை மணப்பவளும் விபச்சாரம் செய்கின்றார்கள். எனவே திருமண உறவை பாதுகாக்க வேண்டுமென்றால் அதை பாதிக்கக்கூடிய காரணிகளை அடையாளப்படுத்த வேண்டும். திருமண உறவை பாதிக்கும் காரணிகள் தான் என்ற அகந்தை ஆணவம், விட்டுக் கொடுக்கும் மனம் இன்மை, ஏற்றுக்கொள்ளாத தன்மை, தியாகம் செய்யும் மனம் இன்மை, அடுத்தவர் சொல்லை கேட்க மனம் இல்லாமை, தனக்கு எல்லாம் தெரியும் என்ற போக்கு, வளர்ந்து வரும் பொருளாசை, நுகர்வு கலாச்சாரம், பழியை அடுத்தவர் மீது சுமத்துதல், இவைகளை களைந்தால் திருமண உறவு மணக்கும், இனிக்கும், சுவைக்கும். ஒருமுறை ஜானுக்கும் அண்ணாவுக்கும் திருமண உறவில் கசப்பு. கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டு பேரும் பிரிந்து விடுவதென முடிவு செய்தனர். அதற்கான நாளுக்காக காத்திருந்தனர். ஒரு நாள் அண்ணாவின் இதயத்தில் ஒருவித சலனம். தங்கள் மனவாழ்க்கை இப்படி கசப்பாக முடியவும் முறியவும் என்ன காரணம் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். உடனடியாக அவளுக்குள் ஒரு மின்னல். அவள் உட்கார்ந்து எழுத ஆரம்பித்தாள். அதிலே அவள் தன் கணவன் ஜானுக்கு தன் தவற்றை எழுதி மன்னிப்பு கேட்டாள். பிறகு பின்வருமாறு எழுதினாள். அன்புள்ள ஜானுக்கு அண்ணா சத்தியம் செய்து எழுதுவது, இனி ஒருபோதும் உன்னை எரிச்சல் படுத்த மாட்டேன். நீ பேசும்போதெல்லாம் நான் காது கொடுத்து கேட்பேன். நீ செய்தித்தாளை வாசிக்கும்போது நான் தொலைக்காட்சி பெட்டியின் சப்தத்தை குறைத்துக் கொள்வேன். அதிகமாக தொலைபேசியில் பேச மாட்டேன். உன்னை ஒருபோதும் காக்க வைக்க மாட்டேன். அது வேண்டும் இது வேண்டும் என்று நச்சரிக்க மாட்டேன் என்று எழுதினாள். இதை படித்த ஜான் மனம் நெகிழ்ந்தவனாக தானும் ஒரு தாள் எடுத்து அண்ணாவுக்கு எழுத ஆரம்பித்தான். அங்கு கருகிய காதல் மீண்டும் மலர்ந்தது. தான் என்ற மமதை ஒளிந்து அன்பு மனங்கள் ஒளிர்ந்தன. மீண்டும் ஜானும் அண்ணாவும் இணைந்தார்கள். புயல் மறைந்து வசந்த காற்று அவர்கள் வாழ்வில் வீசியது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் என்ற பாடல் வரிகளுக்கேற்ப வாழ நினைப்போம், வாழ்வு வசந்தமாகும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று மனைவி பாட, மண்ணானாலும் மனைவி, துரும்பானாலும் துணைவி என்று கணவன் பாடினால் அங்கு தெய்வீக கானம் மழையாக கொட்டும்.
அன்பில் நிகரற்ற எங்கள் பிதாவே, இந்த நாளை எமக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எப்போதும் மகிழ்ச்சியாக சமாதானமாக இருக்கக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும். நன்மையான ஆசீர்வாதங்கள் எங்கள் எல்லோரையும் நிரப்புவதாக. உமது நாமத்தினால் எல்லா தீய சக்திகளும் ஒழிந்து போவதாக. பல குடும்பங்களிலே இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் நீங்க செய்தருளும். ஜாதி மத இன பேதமின்றி எல்லோரையும் அன்பு செய்து வாழ்கின்ற அறிவையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருளும். எங்கள் நாட்டில் வீதிகளில் கேட்பாரற்று இருக்கின்ற ஏழைகளை கண்ணோக்கி பாரும். அவர்களுக்காக இறங்குகின்ற மனதை எங்களுக்கு தந்தருளும். மன நிம்மதியை இழந்து வாடுகின்ற மக்களுக்கு அமைதியை அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.
அன்பு
அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.